إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான பாடவகுப்பிலே இன்று 14வது வகுப்பில் நாம் கலந்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பது சம்பந்தமாக நாம் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு முஷ்ரிக்கை திருமணம் செய்யக்கூடாது, அவர்களை திருமணம் செய்வதை இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கின்றது என்ற விடயத்தை சென்ற பாடத்திலே நாம் புரிந்திருப்போம். முஷ்ரிக்குகளை திருமணம் செய்யக்கூடாது என்ற விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கின்ற போது, ஒரு முஸ்லிம் திருமணம் செய்வதாக இருந்தால் அது அடுத்த முஸ்லிமான ஆண்களை பெண்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதனை மிக அழகாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், முஸ்லிம்களிலும் ஒரு சிலரை திருமணம் செய்யக்கூடாது என்பது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது பொன்மொழிகளின் வாயிலாகவும் எடுத்து கூறுகின்றார்கள். அதாவது மஹ்ரமான உறவுகள், மஹ்ரமிகள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முஷ்ரிக்குகளாக இருந்தால் அவர்களை திருமணம் செய்ய முடியாது என்பதனை ஏற்கனவே நாம் தெரிந்துவிட்டோம். முஸ்லிம்களாக இவர்கள் இருந்தாலும் மஹ்ரமான உறவுகளாக இருக்கிறபோது இவர்களை திருமணம் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. இன்றைய இந்த பாடத்தின் மூலம் நாம் விளங்கவிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், மஹ்ரமான உறவுகள் என்போர் யார், யார் யாரை மஹ்ரமிகள் என்று சொல்லப்படும் என்பதனைதான் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இது சம்பந்தமாக அல்லாஹ் கூறக்கூடிய அல் குர்ஆனிய வசனம் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே இடம்பெறுகின்றது. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும், وخالاتكم وبنات الأخي وبنات الأخت وأمهاتكم التي أرضعنكم وأخواتكم من الرضاعة وأمهات نسائكم وربائبكم التي في حجوركم من نسائكم التي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما. இந்த அல்குர்ஆனிய வசனத்தை பொறுத்தவரைக்கும் யார் யார் மஹரமான உறவுகள், ஒரு முஸ்லிமான ஆண் மகன் யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பது சம்பந்தமாக அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், மஹரம் என்பதன் பொருள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டவர்கள். இதுதான் இதனது சரியான பொருள் என்பதனை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மஹரமானவர்கள் யார் என்பதனை நாம் வரிசையாக விளங்கி செல்வதை விட மூன்று நான்கு வகைகளாக பிரித்து விளங்குவோமாக இருந்தால் இதனை மிக அழகாக எமது உள்ளங்களிலே பதிந்து கொள்ளலாம். இந்த அல்குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10-15 உறவுகளை, இவர்கள் மஹரமான உறவுகள், இவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று கூறுகின்றான். இதிலே முதலாவது அல்லாஹ் கூறக்கூடிய 7 வகையானவர்கள் யாரென்றால், பிறப்பின் மூலம் அவர்கள் எமக்கு மஹரமாக ஆகியிருப்பார்கள். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். அல்லாஹ் அல்குர்ஆனிலே எப்படி கூறுகிறான் என்றால், உங்களது தாய்மார்களை திருமணம் செய்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வபனாத்துக்கும், உங்களது மகள்மார்களை திருமணம் செய்வதும். வ அஹவாத்துக்கும், உங்களது சகோதரிகளை திருமணம் செய்வதும். வ அம்மாத்துக்கும், உங்களது தந்தையின் சகோதரிகளை திருமணம் செய்வதும். வஹாலாத்துக்கும், உங்களது தாயின் சகோதரிகளை திருமணம் செய்வது. வபனாத்துல் அஹி, உங்களது சகோதரனின் மகளை திருமணம் செய்வது. வபனாத்துல் உஹ்தி, உங்களது சகோதரியின் மகளை திருமணம் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் முதல் 7 நபர்களை குறிப்பிடுகின்றான். இந்த 7 வகையானவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நாம் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே எமக்கு தாயாக, தாயின் சகோதரியாக, தந்தையின் சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள். அதேபோன்று சகோதரரின் மகளாக, சகோதரியின் மகளாக, எம்மோடு கூட பிறக்கக்கூடிய சகோதரியாக, எமக்கு பிறக்கக்கூடிய மகள்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த 7 சாரார் பிறப்பின் மூலம் மஹரமானவர்கள். இவர்களை நாம் எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் திருமணம் செய்ய முடியாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே உறவுகளை ஒரு பெண்ணின் கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பதாக இருந்தால், ஒரு பெண் யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது? 1, அவளது மகன். இரண்டாவது தந்தை, மூன்றாவது சகோதரன், நான்காவது சகோதரனின் மகன், ஐந்தாவது சகோதரியின் மகன், ஆறாவது தந்தையின் சகோதரர், ஏழாவது தாயின் சகோதரர். அதே போன்று இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் திருமணம் முடிக்கிற போது அவளுக்கு வலி என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்புதாரி ஒருவர் அவசியப்படுகின்றார். மேலே நாம் பார்த்த இந்த ஏழு வகையானவர்கள்தான் இந்த வலி என்ற அந்த பகுதிக்குள் நுழைவார்கள். அதிலும் விசேடமாக ஒரு பெண் திருமணம் செய்கிற போது அவளுடைய தந்தை வலியாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணின் சகோதரர் வலியாக இருக்க வேண்டும். அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே மேற்கண்ட ஐந்து பேரில் யாராவது ஒருவர் வலியாக இருந்து அந்த திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்த்த பகுதி, பிறப்பின் மூலம் யார் யார் மஹரமிகளாக ஆகுகின்றார்கள். இரண்டாவது பகுதி என்னவென்றால், பால்குடி உறவின் மூலம் ஒரு சிலர் மஹரமிகளாக ஆகுகின்றார்கள். அவர்களையும் திருமணம் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. அது சம்பந்தமாக அல்லாஹ் எப்படி கூறுகிறான் என்றால், வஉம்மஹாதுகும் அல்லதி அர்லஅனகும், உங்களுக்கு பாலூட்டிய அந்த செவிலி தாய்மார்களையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. வஅஹவாதுகும் மினர்ரலாஅ, அதே போன்று ஒரே தாயிடம் பாலருந்திய பால்குடி சகோதரி, இவளையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே எமக்கு தெரியப்படுத்துகின்றான். ஒன்று, நாம் யாரிடம் பாலருந்தினோமோ, சொந்த தாய் அல்லாமல் செவிலி தாய் என்று சொல்வார்கள், அவர்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போன்று சொந்த சகோதரி அல்ல, உடன் பிறந்த சகோதரி அல்ல, ஒரு பெண்ணிடம் நாம் பாலருந்தி இருப்போம், அவர்களிடம் பாலருந்திய சகோதரிகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களையும் திருமணம் செய்ய முடியாது. இதிலே இரண்டு சாராரை அல்லாஹ் எமக்கு அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பால்குடி உறவின் மூலம் மஹரமாக ஆகக்கூடிய இன்னும் சிலரையும் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5099வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய விடயம், அர்ரிலாஅது துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதா, பிறப்பின் மூலம் எந்தெந்த உறவுகள் ஹராமாகுமோ, பிறப்பின் மூலம் எந்தெந்த உறவுகள் மஹரமான உறவுகளாக ஆகுமோ, இதே போன்று பால்குடியின் மூலமும் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். விடயம் என்னவென்றால், ஒரு பெண்ணிடம் நாம் பாலருந்துகிறோம் என்றால், எம்மோடு கூட ஒரு பெண் பாலருந்தி இருக்கலாம், இவர்களை பால்குடி சகோதரிகள் என்று சொல்வோம், இவர்களை திருமணம் செய்ய முடியாது. ஆனால் இங்கு விஷயம் அதுவல்ல. எம்மோடு கூட பால் அருந்தியவர் ஒரு ஆண், அவர் எமக்கு பால்குடி சகோதரராக இருப்பார். அங்கே எந்த பெண்ணும் சம்பந்தப்படவில்லை என்றாலும் நானும் அந்த சகோதரரும் ஒரே தாயிடத்திலே பாலருந்திய பால்குடி சகோதரர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சகோதரருடைய உறவுகள் இருக்கின்றார்களே, அந்த சகோதரர்களின் அந்த சகோதரரின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்களே, இவர்களையும் திருமணம் செய்ய முடியாது. அவருடைய தாய் எமக்கும் தாய் என்ற அந்தஸ்தை அடைகிறார், அவருடைய சகோதரி எமக்கும் சகோதரி என்ற அந்தஸ்தை அடைவார், அவருடைய தந்தையின் சகோதரி எமக்கும் அதே உறவை அடைவார், அவருடைய தாயின் சகோதரி எமக்கும் அதே உறவை அடைவார். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பிறப்பு எந்தெந்த உறவுகளை ஹராமாக்குமோ பால்குடியும் அதே உறவுகளை ஹராமாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது சம்பந்தமாக ஒரு பேச்சு எழுந்தபோது, ஒரு நீண்ட சம்பவம், சுருக்கமாக இந்த இடத்திலே உதாரணப்படுத்துகிறேன். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவளை நான் திருமணம் முடிக்க முடியாது, ஏன், நானும் அவளுடைய தந்தையும் ஒரே தாயிடம் பாலருந்தி இருக்கின்றோம், எனவே அவள் மகள் என்ற அந்த முறைக்கு வந்துவிடுகின்றால் அவளை நான் திருமணம் செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இரண்டாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால், பால்குடி உறவின் மூலமும் மஹ்ரம்கள் காணப்படுகிறது. யார் யார் அந்த உறவுகளுக்குள் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களையும் நாம் திருமணம் செய்ய முடியாது. மூன்றாவது சாரார், மஹ்ரமிகளாக காணப்படக்கூடிய மூன்றாவது சாரார் யார் என்றால், திருமணத்தின் மூலம் இந்த மஹ்ரம் என்ற உறவுகள் ஏற்படுகின்றன. வஉம்மஹாத்து நிசாஇக்கும், அந்த வரிசையிலே அல்லாஹ் எமக்கு தடை செய்யக்கூடிய ஒரு சாரார் யார் என்றால், உங்களுடைய மனைவிமாரின் தாய்மார்கள், இவர்களை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. வரபாயிபுக்கும் அல்லதி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் அல்லதி தகல்தும் பிஹின்ன, திருமணம் செய்ததன் காரணமாக முதலாவது ஹராமாக ஆகக்கூடிய அந்த உறவு நாம் மனமுடித்த அந்த பெண்ணின் தாய். இரண்டாவது யார் என்றால், நாம் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றோம், ஆனால் அவள் ஏற்கனவே திருமணம் செய்து அவளுக்கு ஒரு மகள் காணப்படுகின்றாள், அவள் கணவனை இழந்த பிறகு நாம் அந்த பெண்ணை திருமணம் செய்தால், அந்த தாயை திருமணம் செய்தால், அந்த மகள் எனக்கு ஹராம், அவள் மஹ்ரமான அந்த நிலைக்கு சென்று விடுவாள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், எப்போது நீங்கள் திருமணம் முடித்த பெண்ணின் மகள் உங்களுக்கு ஹராம் என்றால், நீங்கள் அந்த தாயுடன் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்க வேண்டும், நீங்கள் அவளோடு தாம்பத்திய உறவு வைத்திருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்கின்றார், அவளுக்கு ஒரு மகள், திருமண பருவத்திலே ஒரு மகள் இருக்கின்றாள் என்பதும் அவருக்கு தெரிய வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தாயோடு சேருவதற்கு முன் அவளை தலாக் விட்டுவிட்டு இந்த மகளை திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இவள் மஹரமாக இருக்க முடியாது, அவள் ஹலாலான ஒரு பெண்ணாக இருப்பாள். எனவே முதலாவது மனைவியின் தாய், இரண்டாவது மனைவியின் மகள், நாம் அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டால், மூன்றாவது சாரார் யார் என்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே அது சம்பந்தமாகவும் சொல்கிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸா, உங்களுடைய தந்தைமார்கள் யாரை திருமணம் செய்தார்களோ ஒருவேளை அவர்கள் பிரிந்துவிட்டால் அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், இல்லா மா கத் ஸலஃப், ஏற்கனவே நடந்துவிட்டதை தவிர, இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ மக்தன் வ ஸாஅ ஸபீலா, நிச்சயமாக அது மானக்கேடானதும் வெறுப்பிற்குரியதும் தீய ஒரு வழியுமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது சாரார் யார், எம்முடைய பெற்றோரின் மனைவிமார்கள், எமது தாய் அல்ல, எம்முடைய பெற்றோர், எம்முடைய தந்தை இன்னும் ஒரு பெண்ணையோ இரண்டு பெண்களையோ மணந்திருக்கின்றார், அவர்களை தலாக் விட்டுவிட்டார், அல்லது தகப்பன் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு நிலைமை வந்தால், அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த சாட்சி என்ற அந்த முறையை அடையக்கூடியவர் எமக்கு ஹராம். அதே போன்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய நான்காவது சாரார், وَحَلَائِلُ أَبْنَائِكُمْ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ, உங்களுக்கு கிடைத்த மகன்மார்களுடைய மனைவிமார்கள், உங்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார், அவள் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றார், அதற்கு பிறகு ஏதோ ஒரு சிக்கலிலே அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றால், அந்த மருமகளாக இருந்த பெண்ணை இந்த மாமனாருக்கு திருமணம் செய்ய முடியாது. இந்த நான்கு உறவுகளை பொறுத்தவரைக்கும் திருமணத்தின் மூலம்தான் இவர்கள் மகரமாக ஆறுகிறார்கள், மற்றபடி எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ ஒரு வகையிலே திருமண உறவு அங்கே நடைபெறுவதன் காரணமாக இவர்கள் மகரமாக ஆகிறார்கள். முதலாவது மனைவியின் தாய், இரண்டாவது மனைவியின் மகள், மூன்றாவது மகனின் மனைவி, நாலாவது தந்தையின் மனைவி. இதே ஒரு பெண்ணின் பார்வையில் சொல்வதாக இருந்தால், ஒன்று தனது மகளுடைய கணவரை திருமணம் செய்யக்கூடாது, இரண்டாவது தாயின் கணவரை திருமணம் செய்யக்கூடாது, மூன்றாவது கணவனின் தந்தையை திருமணம் செய்யக்கூடாது, நான்காவது கணவனின் மகனை திருமணம் செய்யக்கூடாது. அதே நேரம் மேலே நாம் பார்த்த ஏழு வகையானவர்கள், பிறப்பின் மூலம் மகரமாக ஆகக்கூடியவர்கள், அதே போன்று அடுத்து நாம் பார்த்த பால்குடி உறவின் மூலம் மகரமாக கூடியவர்கள், அதே போன்று இப்போது நாம் பார்த்த நான்கு சாரா திருமணத்தின் மூலம் மகரமாக ஆகக்கூடியவர்கள், இந்த அனைவரையும் ஒரு பெண் பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு ஆணாக இருந்தால் இந்த உறவுகளிலே சம்பந்தப்படக்கூடிய அந்த பெண்களை பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே போன்று நாம் தெரிந்த ஒரு விடயம், ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் பிரயாண தூரத்திற்கு உட்பட்ட, அதாவது அப்பாற்பட்ட இடங்களுக்கு மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மேலே நாம் பார்த்த இந்த பட்டியலிலே வரக்கூடியவர்கள் இவர்கள்தான் அந்த மஹரமிகள். இவர்களில் யாரோடும் பிரயாணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது என்பதனையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது சாரார், மஹரமானவர்களிலே நான்காவது சாரார், இவர்கள் யாரென்றால் தற்காலிக மஹரமிகள். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எக்காலத்திலும் அவர்களை திருமணம் செய்ய முடியாது. பின்னால் ஒரு சிலர் வருகிறார்கள், இவர்கள் தற்காலிக மஹரமிகள். அதிலே முதலாவது யாரென்றால் وَأَنْتَجِمَعُوا بَيْنَ الْأُخْتَيْنِ, இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மனைவிகளாக வைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் அவன் நான்கு திருமணங்கள் வரைக்கும் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அந்த வகையிலே ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அவளையும் திருமணம் செய்ய முடியுமா என்று கேட்டால் அதற்கு இஸ்லாம் தடை செய்கிறது. இரண்டு சகோதரிகளை ஒரு சேர வைத்துக் கொள்வதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஒருவேளை இவர் திருமணம் முடித்த அந்த மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் அல்லது அந்த மனைவி இறந்து விட்டால் அவருடைய சகோதரியை திருமணம் செய்கிற விஷயத்திலே எந்த சிக்கல்களும் கிடையாது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய தற்காலிக மஹரமிகளிலே உள்ளடங்கக்கூடியவர்கள் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5109வது இலக்க ஹதீஸ், லா யுஜ்மஉ பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா வலா பைனல் மர்அத்தி வ ஹாலத்திஹா. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண்ணும் அந்த பெண்ணின் தந்தையின் சகோதரியும் ஒன்று சேர்க்கப்படக்கூடாது. ஒரு பெண்ணும் அவளுடைய தாயின் சகோதரியும் ஒன்று சேர்க்கப்படக்கூடாது என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்கிறோம் என்றால் அந்த பெண்ணின் தந்தையின் சகோதரி, அந்த பெண்ணுக்கு மாமி முறை ஏற்படும். அந்த மாமி என்ற உறவு முறையிலே காணப்படக்கூடிய பெண்ணையும் இந்த பெண்ணையும் ஒரே நேரத்திலே திருமணம் முடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போன்று அந்த பெண்ணையும் அவளுடைய தாயின் சகோதரி, அதாவது சாட்சி அல்லது பெரியம்மா என்ற முறை வரும். ஒரு பெண்ணையும் அவளுடைய சாட்சியையும் ஒரே நேரத்திலே திருமணம் செய்து வைத்துக் கொள்வதை இஸ்லாம் தடை செய்கிறது. எனவே இவர்கள் தற்காலிக மஹரமிகள். ஒன்று சகோதரி, அதாவது மனைவியின் சகோதரி, இரண்டாவது மனைவியின் தந்தையின் சகோதரி, மூன்றாவது மனைவியின் தாயின் சகோதரி. இவர்களை தற்காலிகமாக இஸ்லாம் திருமணம் செய்வதை தடை செய்கிறது. ஒருவேளை அந்த மனைவி மரணித்து விட்டால் அல்லது அவள் தலாக் விடப்பட்டு விட்டால் இவர்களை மணந்து கொள்கின்ற விடயத்திலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர்கள் தற்காலிக மஹரமிகளாக இருப்பதனுடைய இன்னொரு விடயம் என்னவென்றால் இவர்களை திருமணம் செய்யவும் முடியாது, அதே நேரம் இவர்களை பார்க்கவும் முடியாது. இந்த இரண்டு வகையான சிக்கல்களும் இந்த வகையானவர்களில் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் தடை செய்யக்கூடிய இன்னும் ஒரு சாராரை இறுதியாக நாம் அவதானித்துக் கொள்ளலாம். வல் முஹ்ஸனாத்து மினன் நிஸாஇ இல்லா மா மலகத் ஐமானுக்கும், இவர்கள் யார் என்றால் திருமணம் முடித்திருக்கக்கூடிய பெண்கள். ஏற்கனவே அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் திருமண உறவிலே இருக்கிற போது அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி தெளிவாக விளக்கப்படுத்துகிறான் என்று பாருங்கள். இல்லாமா மலக்க தைமானுக்கும், ஒருவேளை போரிலே கிடைத்த கைதிகள் இருப்பார்கள், அடிமை பெண்கள், அவர்கள் ஏற்கனவே காவிர்களை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த போரிலே அவர்கள் கைதிகளாக பிடிபட்டிருப்பார்கள், அவர்களுக்கு கணவர் இருக்கும். இவர்களை தவிர இவர்களை அடிமைகளாக எடுத்துக் கொள்ளலாம் என்பது வேறு பல இடங்களிலே நாம் தெரிந்திருக்கின்றோம். எனவே இந்த அடிமைகள் அல்லாத சுதந்திரமான பெண்கள் அவர்கள் திருமண உறவிலே இருக்கிறார்கள் என்றால் இவர்களும் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் என்று இஸ்லாம் எமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. இது 4:24 இடம்பெறக்கூடிய விடயம். எனவே இவர்கள்தான் மஹ்ரமான உறவுகள் என்ற அந்த பகுதிக்குள் வரக்கூடியவர்கள். எனவே இவற்றை நாம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறப்பின் மூலம் 7 வகையானவர்கள் மஹரம்களாக ஆகிறார்கள், திருமண உறவின் மூலமும் 7 வகையானவர்கள் மஹரமானவர்களாக ஆகுகிறார்கள். அதே போன்று பால் குடி உறவின் மூலமும் யாரெல்லாம் பிறப்பின் மூலம் மஹரமாக ஆனார்களோ அவர்கள் மஹரமிகளாக ஆகுகிறார்கள் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனது அடுத்த தொடரை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் அவதானிக்கலாம். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தகஃபிருக வ அதுப இலைக்.